نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له اشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله وصلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله ان الله خبير بما تعملون وقال الله ولمن خاف مقام ربه جنتان
ابو برزرع رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تزول قدم عبد يوم القيامة حتى ينقل عن عمره فيما أفناه وعن عمله فيما فعل وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه وعن جسمه فيما أبلاه رواه الترمذي أو كما قال صلى الله عليه وسلم இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இவ்வுலகமே இருளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இறுதி தூதராக ஹாத்திபுல் நபியினாக இவ்வுலகத்துக்கு தொழித்து வந்த நம் உயிரிலும் மேலான ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் துன்னாக்களை அடித்து விடுதலை பின்பற்ற குத்தம கண்ணியமான சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபா தாபிஈங்கள் கியாமத் பர்வந்தம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மஃபிரத்தும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் கட்டளை மறித்து இறைவனது சமூகம் தந்திருக்கும் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கிறார்களோ ஏவிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும் எவற்றையெல்லாம் ஹராம் என்று தடை செய்திருக்கிறார்களோ விலக்கிருக்கிறார்களோ அவ்வாறான அனைத்து காரியங்களையும் வாழ்வின் முற்று முழுதாக கவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனால் எனக்கும் அப்பா உங்களுக்கும் உயர்ந்தவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். நாம் சிலரை விட சிலரை கண்ணியத்தால் தைரியத்தால் செல்வத்தால் ஆட்சியால் அறிவால் பலத்தால் ஆரோக்கியத்தால் அதிகாரத்தால் அழகால் குணத்தால் சிலரை விட சிலரை நாம் கண்ணியமானவர்களாக உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்பதாக குர்ஆன் தெளிவாக நமக்கு சொல்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஒருவரிடத்தில் கண்ணியம் ஆட்சி பலம் அதிகாரம் சக்தி அழகு குணம் இதெல்லாம் இருப்பதின் காரணமாக அந்த மனிதன் சிறந்த மனிதனாக ஆக முடியாது. அந்த மனிதன் கண்ணியமான மனிதனாக ஆக முடியாது. அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர்கள் அல்லாஹ் விரும்பக்கூடியவர் அல்லாஹ் நேர்மிக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? குர்ஆன் சொல்கிறது இன்னும் யாரிடத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் அல்லாஹ்வுடைய பயம் இருக்குமோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் தங்கியானவர்கள் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பயம் அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் விரும்பிய பிரகாரம் தன்னுடைய குடுக்கல் வாங்கலை தன்னுடைய வியாபாரத்தை தன்னுடைய திருமணத்தை தன்னுடைய குழந்தை வளர்ப்பை தன்னுடைய சமூக வாழ்க்கையை தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அன்றாட செய்யக்கூடிய அனைத்து செயற்பாடுகளையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா முறைப்படி செய்யக்கூடியவர்களை நாம் காண்கிறோம். இதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய அச்சம் அல்லாஹ்வுடைய பயமற்றவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மனோச்சை பிரகாரம் மேற்கத்திய வாதிகளுடைய கல்வியை பின்பற்றக்கூடியவர்களாக மாற்றுமத சகோதரர்களை போன்று வாழக்கூடியவர்களை நாம் காண்கிறோம். சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, உலகத்திலே நாளை மறுமையிலே வெற்றியாளர்கள் யார்? நாளை மறுமையை உலகத்திலே வெற்றியாளர்கள் யார், ஜெயிலர்கள் யார், ஒமையும் எழிலாக ரசூலா, யார் அல்லாஹ்க்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வழிபட்டு உயர்த்தமாக உயர்த்தி அல்லாஹ்வை அஞ்சு பயந்து நடக்கிறாரோ உலாபிகூன், இவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள், இவர்கள் தான் ஜெயசீலர்கள் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் பல செல்வங்களை தந்திருக்கிறார். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் பல வகையான செல்வங்களை தந்திருக்கிறார். குழந்தை பாக்கியம் ஒரு செல்வம், ஓய்வு நேரம் ஒரு செல்வம், உடல் ஆரோக்கியம் ஒரு செல்வம், மன அமைதி ஒரு செல்வம், குடும்பம் ஒரு செல்வம், மனைவி ஒரு செல்வம். அதே போன்று அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் உன்னதியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்திருக்கக்கூடிய பெல்ட், நம் எல்லோருக்கும் தந்திருக்கக்கூடிய பணம், இதுவும் ஒரு செல்வமாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் உன்னதியார்களே, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் இந்த பணத்தை, இந்த செல்வத்தை ஹலாலான முறையில், நேர்மையான முறையில், சுத்தமாக சம்பாதிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனா அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் உன்னதியார்களே, அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாதவர்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவுக்கு மாற்றமான முறையில், நானும் இப்படியாவது பணங்களை சம்பாதிக்க வேண்டும், என்னையும் இந்த சமூகம் மதிக்க வேண்டும், நானும் ஒரு வீடை வாங்க வேண்டும், நானும் ஒரு வாகனத்தை வாங்க வேண்டும், என்னையும் மந்த மக்கள் தனவந்தர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் உன்னதியார்களே, நம்மில் அநேகமானவர்கள் முறை தவறி பொய் சொல்லி ஏமாற்றி அநியாயம் செய்து துரோகம் செய்து மோசடி செய்து ஹராமான முறையில் பணங்களை சம்பாதிக்கக்கூடியவர்களை நாம் காண்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் உன்னதியார்களே, இன்று நமது சமூகத்தில் முஸ்லிம்களுக்கு வீழ்ச்சி எதனால, முஸ்லிம்கள் தங்களுடைய வியாபாரத்தை, தங்களுடைய குடுக்கல் வாங்கலை மோசமான முறையில், ஹராமான முறையில் ஆக்கிக் கொண்டதன் காரணமாகத்தான் இன்று முஸ்லிம்கள் அல்லாஹ்வினால் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சோதனைக்கும், அல்லாஹ்வுடைய வேதனைக்கும் உட்படுத்தப்படுவதற்கு காரணம் என்ன, முஸ்லிம்களுடைய குடுக்கல் வாங்கல் சீர் கிடையாது, முஸ்லிம்களுடைய வியாபாரம் சீர் கிடையாது. அன்பான சகோதரர்களே, மாற்று மத சகோதரர்கள், இன்று நாம எல்லோரும் பேசுகிறோம் நாட்டில் இனவாதம், நாட்டில் மதவாதம், வாழ முடியாது, மாற்று மத சகோதரர்கள் எங்களை மிதிக்கிறாங்க என்று சொல்றோமே, நாம ஒவ்வொருவரும் உள்ளத்துல கையை வச்சு யோசிக்கோனும், நான் வியாபாரத்தில் நேர்மையான முறையில் நடக்கிறேனா, என்னுடைய குடுக்கல் வாங்கல் நேர்மையாக இருக்கிறதா? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் உன்னதியார்களே, யாரும் தவறாக நினைக்கவானோ, ஹராமான முறையில் பணங்களை அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அல்ல, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பழக்கம் தான் அதிகமாக தர்மம் செய்வாங்க, அதிகமாக சதக்கா செய்வாங்க, அதிகமாக தர்மம், அதிகமாக சதக்கா செய்யக்கூடியவர்கள் ஹராமாக சம்பாதிக்கக்கூடியவர்கள் என்று நான் சொல்லல, ஆனால் அதிகமாக ஹராமான முறையில் சம்பாதிக்கக்கூடியவர்கள் கிடைத்த ஒரு பழக்கம் இருக்கிறேன்னு சொன்னா, அதிகமாக தர்மம் செய்வாங்க, அதிகமாக சகாத் கொடுப்பாங்க, அதிகமான தான தர்மங்கள்ல ஈடுபடுவாங்க, அவங்க நினைக்கிறாங்க ஹராமான முறையில் சம்பாதித்த பணத்தை சகாத் சதக்கா ஹதியாக்கள் குடும்பத்தின் மூலமாக அந்த பணத்தை ஹலாலாக்கிக் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, காபாவுக்கு முன்னால் இருந்து தர்மம் கொடுத்தாலும் அந்த பணம் ஹராம் ஹராம் தான். ஹராமான பணத்தை யாருக்கு கொடுத்தாலும், எவருக்கு கொடுத்தாலும் அதனுடைய அடிப்படை ஹராமாக இருக்கும் என்று சொன்னால் அதை ஒருபோதும் ஹலாலாக ஆக்க முடியாது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம சமூகத்தில் சில மனிதர்கள் பிறருடைய சொத்தை வைத்துக் கொண்டு, பிறருடைய கடையை, பிறருடைய காணியை வைத்துக் கொண்டு அநீதி இழைத்து ஹராமான முறையில் சம்பாதிப்பதை போன்று அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்யப்பட்ட, அல்லாஹ்வுக்காக அர்ப்பணம் செய்யப்பட்ட சொத்துக்களை வைத்துக் கொண்டு அநியாயமான முறையில், ஹராமான முறையில், நேர்மையற்ற முறையில், தவறான முறையில் சம்பாதிக்கக்கூடியவர்களும் நமது நாட்டில் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் என்று நினைக்கின்ற பொழுது நம் ஒவ்வொருவரும் கவலைப்பட வேண்டும். அன்பான சகோதரர்களே, எப்படி பிறருடைய சொத்தை வைத்து அநியாயமான முறையில் சம்பாதிப்பதை போன்று அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்காக, அனாதை இல்லங்களுக்காக, பாடசாலைகளுக்காக வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்களையும் தன்வசம் வைத்துக் கொண்டு ஹராமான முறையில் சம்பாதிக்கக்கூடியவர்களும் எண்ணற்றவர்கள் நமது நாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு நல்லறியார்களே, வக்ஃப் சொத்து என்றா என்ன, வக்ஃப் என்றா என்ன, இதனால் சரியாக இடங்கள்ல அல்லாஹ் நம் எல்லோரையும் மன்னிக்கணும். வக்ஃப் சொத்து என்று சொன்னா ஒரு மனிதன் தானாகவே ஹலாலாக சம்பாதித்து தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஹலாலான ஒரு பொருளை
நிரந்தரமாக வருமானம் வரக்கூடிய ஒரு பொருளை சுய நிலைவோட விருப்பத்தோட அல்லாஹுக்காக அர்ப்பணம் செய்யக்கூடியதுதான் வப்பு பொருள். பொது சொத்து, பொது உடைமை. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் செலவு செய்யாத வரைக்கும் நீங்கள் நன்மை அடைய முடியாது. அன்பான சகோதரர்களே, இந்த ஆயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுறாங்க. இந்த ஆயத்துக்கு பின்னால நிறைய சஹாபாக்கள் தன்னுடைய சொத்துக்களை அல்லாஹுக்காக வக்ஃப் செய்தார்கள், அல்லாஹுக்காக தன்னுடைய சொத்துக்களை அர்ப்பணம் செய்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுறாங்க, மதீனாவுல 80க்கும் மேற்பட்ட அன்சாரிகள் முதியமான அளவுக்கு தங்களுடைய சொத்துக்களை, தங்களுடைய காணிகளை, தங்களுடைய தோட்டங்களை அல்லாஹுக்காக வேண்டி வக்ஃப் செய்தார்கள். அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் இந்த வக்ஃப் என்ற அமலை, இந்த வக்ஃப் என்ற அமலை, அல்லாஹுக்காக தன்னுடைய சொத்தை அர்ப்பணம் செய்யக்கூடிய இந்த அமலை முதல் முதலில் இந்த உம்மத்தில் செய்து காட்டியவர்கள் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதிவு செய்கிறாங்க, ஹைபர் யுத்தத்துக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடத்தில் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னிடத்துல விலை மதிக்க முடியாத வெறுமதியான ஒரு பூமி கிடைத்திருக்கிறது, நான் என்ன செய்யட்டும் யா ரசூலல்லாஹ்? அந்த சஹாபாக்களுடைய ஆர்வத்தை, நபி அவர்கள் எதை சொன்னாலும் நாங்கள் செய்ய தயார் என்ற ஒரு ஆர்வத்தோட, நபி அவர்கள் எதை சொல்ல போகிறார்கள் என்ற ஆவலோடு ஹஜ்ரத் உமர் அவர்கள் வருகிறார்கள். நபியுடைய மஹிமாக்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள், உமரே, இன் ஷிர்க்து ஹப்பத்த அஸ்லஹா வ தஸத்தத்த பிஹா, நீ அதனுடைய அஸ்லை வைத்துக் கொண்டே, அதனுடைய அஸ்லை நீ வைத்துக் கொண்டே அதனுடைய பிரயோஜனங்களை, வருமானத்தை வக்ஃப் செய்துவிடும் உமரே என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கோடிக்கணக்கான பொறுமதியான அந்த பூமியை அல்லாஹுக்காக வேண்டி வக்ஃப் செய்கிறார்கள். வக்ஃப் செய்துவிட்டு சஹாபாக்கள் பெருமக்களை பார்த்து சொன்னார்கள், லா யுபாஉ, நான் வக்ஃப் செய்திருக்கக்கூடிய இந்த சொத்தை யாரும் யாருக்கும் விற்க முடியாது, நான் வக்ஃப் செய்திருக்கக்கூடிய இந்த சொத்தை யாரும் யாருக்கும் விற்க முடியாது, வலா யூஹபு, யாருக்கும் அன்பளிப்பாக கொடுக்க முடியாது, வலா யூரசு, என்னுடைய மரணத்துக்கு பின்னால் என்னுடைய குடும்பம் யாரும் இதை உரிமை கொள்ள முடியாது, இது எங்களோட வாப்பட சொத்து என்று சொல்லி யாரும் உரிமை கொண்டாடி வர முடியாது. இந்த சொத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை, இந்த சொத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்களை சூக்கராக்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு, நெருங்கியவர்களுக்கு, பலகீனமானவர்களுக்கு, அதே போன்ற விருந்தாளிகளுக்கு, அதே போன்ற இஸ்லாமிற்காக பாடுபடக்கூடியவர்களுக்கு, புதிதாக இஸ்லாத்தை ஏற்று வருபவர்களுக்கு இதனால் வரக்கூடிய பிரயோஜனங்களை நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்று ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டளை இடுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, அதே போன்று அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோடிக்கணக்கான பொறுமதியான ஒரு பேரீச்சை பழத்தொன்றை அல்லாஹுக்காக வேண்டி வக்ஃப் செய்கிறார்கள். கவனமாக இந்த சம்பவத்தை கேளுங்க. அல்லாஹுக்காக வேண்டி அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சொத்தை, தன்னுடைய காணியை, தோட்டத்தை அல்லாஹுக்காக வக்ஃப் செய்துவிட்டு தன்னுடைய மனைவி உம்மு தஹ்தா அந்த தோட்டத்துல தன்னுடைய பிள்ளையோடு உட்கார்ந்து விளையாடி கொண்டிருக்கிறாங்க. உம்மு தஹ்தாவை பார்த்து சொன்னாங்க, அபு தஹ்தா, உம்மு தஹ்தா, இந்த தோட்டத்தை நான் அல்லாஹுக்காக வக்ஃப் செய்துட்டேன், அல்லாஹுக்காக இந்த தோட்டத்தை நான் வக்ஃப் செய்துட்டேன், அர்ப்பணம் செய்துட்டேன் உம்மு தஹ்தா. உடனே உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடத்துல இருந்த பேணுகள், அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம், தன்னுடைய மகனை கையால பிடித்து தோட்டத்துக்கு வெளியில வராங்க. மகந்த புகைகள, அந்த தோட்டத்துல இருந்த பேரீச்சை பழங்கள், ஏன் மாப்பிள தோட்டம் தானே என்று மகன் சில பேரீச்சை பழங்கள் எடுத்து புகைகள வச்சிருக்கிறாரே, தோட்டத்துக்கு வெளியில வரக்கூடிய நேரத்துல உம்மு தஹ்தா மகந்த புகைகள இருந்த பேரீச்சை பழங்கள் எடுத்து தோட்டத்துல போட்டு சொல்றாங்க, மகன், இது இப்ப அல்லாஹ்வுக்கு சொந்தமான சொத்து, இது உங்களோட வாப்பா அல்லாஹ்வுக்கு வக்ஃப் செய்து விட்டாரே, இந்த தோட்டம் எதையும் நாம் உரிமை கொண்டாட முடியாது. அன்பான சகோதரர்களே, சொந்த சொத்தை, சொந்த காணியை அல்லாஹுக்காக வக்ஃப் செய்ததற்கு பின்னால தோட்டத்துக்கு சொந்தமானவருக்கே உரிமை கொண்டாட முடியாது என்று சொன்னா பள்ளி நிர்வாகிகளுக்கு உரிமை கொண்டாட முடியுமா? மாநில வாசிகளுக்கு உரிமை கொண்டாட முடியுமா? ஊர்வாசிகளுக்கு உரிமை கொண்டாட முடியுமா? அன்பான சகோதரர்கள், யாருடைய சொத்து? அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்யப்பட்ட சொத்தில் யாருக்கும் எந்த விதத்திலையும் உரிமை கொள்ள முடியாது. முழு உலகமும் சேர்ந்தாலும் அந்த சொத்துக்கு உரிமை கொள்ள முடியாது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லதார்களே, சஹாபாக்களுடைய கிஸ்தி எடுத்து பாருங்க, ஒவ்வொரு சஹாபாக்களும் தங்களுடைய சொத்தை அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் செய்தார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பைரோஹா என்ற தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் செய்தார்கள். பனூ நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் மஸ்ஜித் நபவிக்காக தங்களுடைய காணியை பள்ளியை கட்டுவதற்காக வேண்டி வக்ஃப் செய்தார்கள். ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய உம்மான வஃபாத்துக்கு பின்னால ஒரு கிணறு வெற்றி அதை ஊர் மக்களுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் செய்தார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய சொந்த வீட்டை குர்ஆன் ஹதீஸை படிப்பதற்காக மதரசாக்காக வேண்டி வக்ஃப் செய்தார்கள். அதே போன்று ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மனைவி ஜுபைதா அம்மையார் கோடிக்கணக்கான பணங்களை செலவழித்து சுப்ஹானல்லாஹ் மதீனாவுல ஒரு வாய்க்காலை வெட்டி அந்த வாய்க்காலின் மூலமாக மனிதர்கள் பிரயோஜனம் அடைவதற்காக அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த வாய்க்காலை வக்ஃப் செய்தார்கள். அன்பான சகோதரிகளே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, ஏன் சஹாபாக்கள் வக்ஃப் செய்தார்கள்? ஏன் தங்களுடைய பொறுமதியான சொத்துக்களை வக்ஃப் செய்தார்கள்? இதனுடைய நோக்கம் என்ன? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, வக்ஃப் செய்தருடைய நோக்கம் அதன் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள், அதன் மூலமாக வரக்கூடிய பிரயோஜனங்களின் மூலமாக ஃபுகராக்கள், மிஸ்கீன்கள், விதவைகள், அனாதைகள், பலகீனமானவர்கள், நோயாளிகள், அங்கவீனர்கள் பிரயோஜனம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ் தங்களுடைய சொத்துக்களை அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வக்ஃப் செய்தார்கள். அன்பான சகோதரர்களே, அண்மை காலமாக நாம் எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம், இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு சொந்தமான வக்ஃப் சொத்துக்கள், முஸ்லிம் பள்ளிவாயில்களுக்கு சொந்தமான வக்ஃப் சொத்துக்கள், முஸ்லிம் அனாதை இல்லை இல்லங்களுக்கு சொந்தமான வக்ஃப் சொத்துக்களை சில அரசியல்வாதிகளும் சில சுயநலவாதிகளும் கொள்ளையடிக்கக்கூடிய செய்திகளை சில சுயநலவாதிகள் அந்த வக்ஃப் சொத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை திருடக்கூடிய செய்திகளை நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். அன்பான சகோதரர்களே, இந்த வக்ஃப் சொத்தை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணம் செய்த நீட்டுவதற்காக இந்தியாவில் பல அமைப்புகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் அமைப்புகள் ஒவ்வொன்றும் இந்த வக்ஃப் சொத்துக்களை நீட்டுவதற்காக போராடக்கூடிய செய்திகளை நாம் அண்மை காலமாக கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, அதே போன்று நமது நாட்டிலும் நமது முன்னோர்கள் நமது மூதாதையர்கள் இந்த நாட்டில் வாழும் முஸ்லிம்களுடைய நலனை கருதி நமது மூதாதையர்கள் நமது முன்னோர்கள் நமது பெற்றோர்கள் நல்ல மக்கள் மூத்தவர்கள் இந்த நாட்டில் வாழும் முஸ்லிம்களுடைய நலனை கருதி தங்களுடைய கோடிக்கணக்கான சொத்துக்களை இந்த நாட்டில் வாழும் முஸ்லிம்களுக்காக வக்ஃப் செய்துவிட்டு மரணித்தார்கள். இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும், உங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய சொத்துக்களை என்ன செய்தாங்க, மௌத்துக்கு முன்னால இந்த நாட்டில் வாழும் முஸ்லிம்களுக்காக அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்துவிட்டு மௌத்தாகினாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, சிலவங்க தன்னுடைய வீடு தன்னுடைய காணிய இன்னும் சிலவங்க தென்ன தோப்ப இன்னும் சிலவங்க தேயிலை தோப்ப அதே போல பெரும் பெரும் கட்டிடங்களை இந்த முஸ்லிம்களுக்காக என்ன செய்யாம வக்ஃப் செய்துவிட்டு மரணித்தாங்க. ஏன் வக்ஃப் செய்யாம? அன்பான சகோதரர்களே, இந்த நாட்டில் வாழும் முஸ்லிம்கள் மாஷா அல்லாஹ் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், பிறரிடத்தில் கையேந்த கூடாது. அன்பான சகோதரர்களே, கொழும்புல பெட்டால இருக்கக்கூடிய தங்கம் போல் ஜும்மா மஸ்ஜித் பள்ளி வாயல், இது எவ்வளவு பொறுமதியான ஒரு இடம். இன்றைக்கு சுபகானல்லா கோடிக்கணக்கான பொறுமதியான ஒரு இடம், ஒரு காணி. இந்த காணிய அன்பான சகோதரர்களே, காத்தன்பூரில் இருக்கக்கூடிய ஷேகுல் பலா அப்துல்லா ரஹ்மானி ஹஸத் அவங்களுடைய தந்தையார் அந்த சொத்தை அதை சூழ உள்ள கடைகளை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்காக வக்ஃப் செய்துவிட்டு மரணித்தார்கள். அதே போல அன்பான சகோதரர்களே, மாரகமையில் இருக்கக்கூடிய கபூரியா மதரசா, கொழும்புல இருக்கக்கூடிய ஜாகிரா பாடசாலைக்காக கபூர் மருத்துவம் கபூர் ஆகியோர் அவர்கள் தன்னுடைய சொத்தை அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்துவிட்டு மரணித்தார்கள். அதே போன்று காசினியா மதரசாவுக்கு சுப்ஹானல்லாஹ் 200 ஏக்கர் கொண்ட ஒரு பூமியை காசிம் ஆகியார் அவர்கள் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்துவிட்டு மரணித்தார்கள். அதே போன்று ராசிக் பரீத் என்று சொல்லக்கூடிய மருத்துவம் ராசிக் பரீத் ஆகியார் எம்எல்ஏ முஸ்லிம் லேடிஸ் குழந்தைக்காக தன்னுடைய நூற்றுக்கணக்கான கடைகள் ஹனஃபி பள்ளிக்கு முன்னால் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கடைகள் அதே போன்று கொழும்புல இருக்கக்கூடிய பெரிய பள்ளி ஜும்மா மஸ்ஜிதுக்கு தூள் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் நமது முன்னோர்கள் மஸ்ஜிதுக்காக வக்பு செய்து விட்டு மரணித்தார்கள். அதே போன்று அன்பான சகோதரர்களே, இந்த ஜன்னத் ஜும்மா மஸ்ஜிதை எடுத்துக்கொண்டாலும் இந்த மஸ்ஜிதுக்கும் நமது மூதாதையர்கள் நமது முன்னோர்கள் கோடிக்கணக்கான பொறுமதியான சொத்துக்களை வக்பு செய்து விட்டு தான் மூதாக இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லறியார்களே, நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, இந்த வக்பு சொத்துக்களை சில சுயநலவாதிகள் என்ன செய்யறாங்க என்றா, தனது லாபத்துக்காக இந்த வக்பு சொத்துக்களை பயன்படுத்துறாங்க. தன்னுடைய சொந்த லாபத்துக்காக சொந்த தேவைகளுக்காக இந்த வக்பு சொத்தை பயன்படுத்துறாங்க. அன்பான சகோதரர்களே, வக்பு சொத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை, வக்பு சொத்தின் மூலமாக வரக்கூடிய பிரயோஜனங்களை சுபஹானல்லாஹ் தன்னுடைய தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடியவர்கள் நமது நாட்டில் இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லறியார்களே, அண்மையில ஒரு பள்ளிக்கு சொந்தமான சில கடைகள், பள்ளிக்கு சொந்தமான சில பூமிகளின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து ஒரு பள்ளியில இருக்கக்கூடிய சிலர்கள் தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய ஒரு காரியம் நடக்கணும் என்பதற்காக அந்த ஊரை நான் சொல்ல விரும்பல, லட்சக்கணக்கான பழங்களை செலவழித்து ஒரு ஹோட்டல்ல கிராண்டாக ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, அந்த மீட்டிங்கு பின்னால ஒரு லாயர் ஒரு கட்டுரை எழுதுறாரு. விடுவெளியில வந்த கட்டுரை, அந்த பணம் எதன் மூலமாக செலவழிக்கப்பட்டிருக்கிறது பார்த்தா, அல்லாஹு அக்பர், பள்ளிக்கு வரக்கூடிய வக்பு சொத்து, பள்ளிக்கு வரக்கூடிய அந்த வருமானம், அந்த பொது சொத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தின் மூலமாக அந்த மீட்டிங்கு லட்சக்கணக்கான பணங்களை செலவழித்திருக்கிறார். அன்பான சகோதரிகளே, அந்நேர ஒரு பள்ளியில, நான் ஊர்களை சொல்ல விரும்பல, இன்னைக்கு எங்களோட முஸ்லீம்களிடத்தில் இருக்கக்கூடிய சில மோசமான பண்புகள், தவறான பண்புகள். ஒருவர் வந்து சொல்லிருக்கிறாரு, ஏன் மகனுக்கு திருமணம், ஏதாவது ஹாஜியார் உதவி செய்யுங்க. அவர் சொல்லிருக்கிறாரு, இன்ஷா அல்லாஹ் என்னால முடியுமான உதவிகளை செய்யணும் என்று சொல்லிட்டு அந்த ஏழை மனிதருக்கு 100,000 ரூபாய் கொடுத்திருக்கிறாரு. ஊர்ல எல்லாம் பேர் அடிப்படுவது, இந்த ஆஜியார் மாஷா அல்லாஹ் எவருக்கு 100,000 கொடுத்திருக்கிறாரே. மாத கடைசியில பள்ளி அக்கௌண்ட் கணக்கு பார்த்தா பள்ளியில 100,000 ஷோர்ட் ஆகுது. அந்த 100,000 எங்கென்று தேடி பார்த்தா ஆஜியார் தந்த சொந்த சொத்தை போல ஊர் மக்களுக்கு செலவழித்திருக்கிறாரே. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட சமூகம் சில பாவங்களை பாவமாக கருதுறது கிடையாது. சில பாவங்களை, இது சின்ன பாவம் தானே, இதெல்லாம் பாவமாக பார்க்கிறதா என்று சொல்லி பாவங்களை பாவமாக கருதாதவர்களாக நாம் மாறிவிட்டோம். அன்பான சகோதரர்களே, சில சின்ன பாவங்கள் எங்களுடைய முழு வாழ்க்கை மாற்றக்கூடியதாக ஆகிடும். சில சின்ன பாவங்கள் கலிமா இல்லாமல் மௌத்தாகுவதற்கும் காரணமாக அமையும். ஆதம் அழகிஸ்லாம் சோழத்துல செஞ்சது சின்ன பாவம், அந்த சின்ன பாவத்தை தான், சின்ன பாவத்தால தான் ஆதம் அழகிஸ்லாம் சோழத்துல இருந்து பூமிக்கு தூக்கி எறியப்பட்டார்கள். இப்படி செய்தது சின்ன பாவம் தான், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தான், அந்த சின்ன பாவம் தான் இப்போ ஷைத்தான் நரகவாதியாக ஆகுவதற்கு காரணமாக அமைந்தது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நான் இறக்கமாக அன்பாக என்னுடைய சகோதரர்களிடத்தில் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன என்று சொன்னால், வக்பு சொத்துகள் வீடுகளில் கூலிக்கு இருக்கக்கூடியவர்கள், வக்பு நிலங்களில் விவசாயம் செய்யக்கூடியவர்கள், அதே போன்று வக்பு சொத்துக்களை வக்பு கடைகளை எடுத்து கூலிக்கு எடுத்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சு கொள்ள வேண்டும், அதிகமாக அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இவர் யாருடைய சொத்துல வியாபாரம் செய்கிறாரே, யாருடைய சொத்துல கூலியில கூலிக்கு இருக்கிறாரே, யாருடைய சொத்துல விவசாயம் செய்கிறாரு. அன்பான சகோதரர்களே, பிறருடைய சொத்துல அல்ல, அல்லாஹ்வுக்காக வக்பு செய்த அல்லாஹ்வுடைய சொத்துல இவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறாரே. அன்பான சகோதரர்களே, அபூபக்கர் சித்திய கிரமியல்லாஹ் கொண்டவங்க தந்த ஆட்சி காலத்துல வக்பு சொத்தின் மூலமாக சில ஊதியங்கள், சில சம்பளங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. மௌத்துடைய நேரத்துல தந்த மகனை கூப்பிட்டு சொல்லுவாங்க, எனக்கு வக்பு சொத்துல எடுப்பதற்கு ஹலால் தான், அதனால நான் சம்பளம் எடுத்தேன், ஆனாலும் என் உள்ளம் இடம் கொடுக்கிறதில்ல, என்னுடைய பொறுமதியான இந்த தோட்டத்தை நான் சம்பளம் எடுத்ததற்கு பகரமாக வக்பு செய்கிறேன் என்று சொல்லிட்டு அந்த தோட்டத்தை வக்பு செய்து விட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகினார்கள். அவர்களிடத்தில் இருந்த பேணுகள் அமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருவர் சந்திக்க வாராரு, அமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கு அணைத்துட்டாங்க. பற்றிக்கொண்டிருந்த விளக்க அணைத்திட்டாம இப்ப வந்து சகோதரர் கேட்டாரு, ஏனப்பா நான் உங்களை சந்திக்க வந்தேன், நீங்க விருப்பம் இல்லை என்னோட பேச அமெரிக்கன் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லா சொன்னாங்க, இது வக்கு சொத்து, இது பைத்துல் மால், இது பொது உடமை, இது ஏன சொந்த தேவைக்கு பாதிப்பதற்கு எந்த ரைட்டும் இல்ல, அதனால தான் நான் இந்த விளக்க அணைத்தேன் என்று அமெரிக்கன் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லா அலைஹிம் சொல்லி காட்டினாங்க. முன்னோர்கள் இடத்துல பேருந்தின் காரணமாக தான் அன்பான சகோதரர்களே அந்த காலங்கள்ல நமது மூதாதையர்களுடைய காலங்கள்ல வக்கு சொத்துக்கள் சரியான முறையில் பாதுகாக்கப்பட்டுச்சு. அன்பான சகோதரர்களே அல்லாஹ் உன்னதியார்களே, ஏன் இந்த விஷயங்களை நான் சொல்கிறேன் என்று சொன்னா, இன்றைக்கு நமது சகோதரர்கள் வக்கு சொத்தை தன்னுடைய சொந்த சொத்தாக நினைச்சிட்டாங்க. வக்கு சொத்துக்களை, வக்கு கடைகளை, வக்கு வீடுகளை தன்னுடைய சொந்த வீடாக சொந்த கடையாக நினைச்சிட்டாங்க. அன்பான சகோதரர்கள் இன்னைக்கு பஜார்ல ஒரு கடை கூலிக்கு 1 லட்சத்துக்கு கொடுக்கணும் என்று சொன்னா, அந்த கடையுடைய விலை 1.5 லட்சத்துக்கு கொடுக்கணும் என்று சொன்னா, அதற்கு பக்கத்துல மஸ்ஜிதுக்கு சொந்தமான ஒரு கடை இருக்குது, அந்த கடையில உள்ளவர் கொடுக்கக்கூடிய கூலியை பார்த்தா 5000, 10000, 15000, 30000. ஆனா அதற்கு பக்கத்தில் இருக்கிற கடை உள்ளவரே அவர் என்ன செய்யறார், 30000, 50000, 1 லட்சம் என்று கூலி கொடுக்கிறாரே. அதை வைத்து பள்ளி நிர்வாகிகள் எங்களை மக்களுக்கு நீங்களும் 1 லட்சம் தாங்களே என்று கேட்டா, அந்த கடையில உள்ளவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, அழகான ஒரு கேசட் பதிவு செய்து வைத்திருக்கிறாங்க. என்ன, நாம இன்றைக்கு நேரத்தில் அந்த கடையில் இருக்கிறோம், எங்களோட வாப்பா, எங்களோட வாப்போட வாப்பா, அவருட வாப்பா, அவருட வாப்பா இருந்து இந்த கடையை செஞ்சு கொண்டு வாரோம் என்று சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அந்த கடைக்கு பொறுமதியான கூலியை கொடுக்காம சிறிய ஒரு தொகையை பள்ளிக்கு கொடுக்கிறாங்க. அன்பான சகோதரிகளை அல்லாஹ் உன்னதியார்களே, இப்ப நானும் உங்களோட இருக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதனாக கேட்கிறேன், ஒரு சராசரி மனிதனாக கேட்கிறேன், என்னுடைய ஒரு ஓன் கடைய நான் கூலிக்கு குடிஞ்சிருக்கிறேன். இப்ப ஒருவர் என்ன செய்யறாரு, 1 லட்சம் கூலி தரணும், அது 50000 கூலி தரணும், கூலி தராம 20000 கூலி தந்தா நான் சும்மா விடுவேனா, நான் போராடுவேன். அநியாயம் செய்யப்படுவது, வக்கு சொத்துக்கள் அநீதி இழைக்கப்படுவது, ஆனால் இதை தட்டி கேட்பதற்கு யாரும் கிடையாது, இதை நீக்குவதற்கு யாரும் கிடையாது. ஏன், அது வக்கு சொத்து தானே. அன்பான சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே, அதை விட ஆச்சரியம் என்று சொன்னா, சில வக்கு சொத்துக்கள் பகல் கொள்ளை, ஒருவர் கூலிக்கு எடுத்து பள்ளிக்கு 20000 கொடுத்துட்டு இவர் என்ன செய்திருக்காரு, அந்த கடையை எடுத்து வேற ஒருவதற்கு 1 லட்சத்துக்கு கூலி கொடுத்திருக்கிறாரு. நான் என்ன சொல்லுறேன் என்று சொன்னா, இவங்க நினைக்கிறாங்க நான் அழகாக சம்பாதிக்கிறது என்று, அல்லாமே இது சத்தியமாக இந்த மின்மருக்கு மேலாக இருந்து சொல்லுறேன், அல்லா பாதுகாக்கணும், இந்த 100க்கு 100 ஹராமான முறையில் உங்களை பணங்களை சேகரிக்கிறீங்க, நல்ல விளங்கிக்கோங்க, ஒரு பள்ளி இருக்குது, அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய நிர்வாகம் ஒரு கடைக்கு போய் என்ன செய்யறாங்க, அந்த வக்கு சொத்துக்களுக்கு கூடிய நிர்ணயம் செய்யறாங்க. ஒரு கடைக்கு போய் சொல்லுறாங்க, நீங்க இந்த கடைக்கு 50000 தரணும், ஆனா அந்த கடையில இருக்கக்கூடியவர் சொல்லுறாரு, நான் 50000 தரமாட்டேன், நான் 20000 தான் தருவேன் என்று சொன்னா, 30000 ஹராமாக சம்பாதிக்கிறாரு. அன்பான சகோதரர்களே, அந்த வக்கு சொத்தை யாரு பராமரிக்கிறாங்களோ அவங்க நிர்ணயம் செய்யக்கூடிய கணக்கு தான் அந்த கடைக்கு கூலியாக கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாக்கோடும். இன்றைக்கு சிலவங்க என்ன செய்யறாங்க, அவர்கிட்ட போய் நான் தெளிவாக சொல்லுவேன், ஒரு கடைக்கு போய் நீங்க தைரியமா உங்களுக்கு பேச முடியாது என்று சொன்னா, பள்ளி நிர்வாகத்திலிருந்து பிஸ்மில்லாஹ்னு ஒதுக்கிடுங்க. பள்ளி நிர்வாகம் என்று சொல்றது லைட் பில், அதே போல தண்ணி பில், பள்ளியுடைய ஊழியர்களை பார்க்கறது மட்டும் அல்ல, பள்ளிக்கென்று வக்கு சொத்து இருந்தா அதை பள்ளி நிர்வாகிகள் நிர்வகிப்பது அவர்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு. இல்லைன்னு சொன்னா நாளை மறுமையில மக்கள்ல அல்லாஹ்கிட்ட பதில் கொள்ளாம அவர் தப்பவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம் என்ன தெரியுமா, நீங்க பாருங்க குர்ஆன்ல அல்லாஹ் மஸ்ஜித் நிர்வகிக்கக்கூடியவர்கள் இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ் வா அகாமத் ஸலாஹ் வா ஆதுஸ் ஸகா வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டாரே. இன்னைக்கு வக்ஃப் சொத்து அல்லாஹ் மஸ்ஜிதுக்காக இருக்கக்கூடிய சொத்துக்களை கூலிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவரே என் தாத்திடம் அவன், அவரே என் நானிடம் அவன், அவருக்கிட்ட போய் நான் எப்படி பேசுகிறது, உறவு பார்க்கிறாங்க, இல்ல இல்ல வக்ஃப் சொத்து உறவுகள் சரியான முறையில் பராமரிக்கப்பட வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய வளம் தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்த பெரிய ஒரு அருள் தான். முஸ்லிம்களுக்கு என்று தனியான ஒரு சட்டத்தை நமது நாட்டு மக்கள் நமக்கு தந்திருக்கலாம. நமது முன்னோர்கள் போராடி நமக்காக நமது நாட்டில் முஸ்லிம்களுக்கு ஒரு சட்டத்தை வகுத்து தந்திருக்கலாம. எங்களுக்கு தெரியும், தேச வளமை சட்டம் என்று இருக்குது. அது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு மட்டும் சொந்தமான சட்டம். அது ரத்தபுரையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு அந்த சட்டத்தின் பிரகாரம் பாடையலாம். அது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் சொந்தமான சட்டம். கண்டியல் சட்டம் என்று இருக்குது, அது கண்டி சிங்கள மக்களுக்கு மட்டும் சொந்தமான சட்டம். ரத்தபுரையில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு பௌத்த மக்களுக்கு அந்த சட்டத்தை பின்பற்றலாம். ஆனா அன்பான சகோதரர்களே, முஸ்லிம் பர்சனல் லா, முஸ்லிம் தனியார் சட்டம் என்று நமது முன்னோர்கள் எடுத்து தந்திருக்கிறாங்க. ரத்தபுர மக்களும் அந்த சட்டத்தை பின்பற்றலாம், யாழ்ப்பாண முஸ்லிம்களும் அந்த சட்டத்தை பின்பற்றலாம், கொழும்பு முஸ்லிம்களும் அந்த சட்டத்தை பின்பற்றலாம், கல்சர மக்களும் அந்த சட்டத்தை பின்பற்றலாம், வேறுவல மக்களும் அந்த சட்டத்தை பின்பற்றலாம். அன்பான சகோதரர்களே, இந்த பர்சனல் லா, இந்த முஸ்லிம் முஸ்லிம்களுக்காக தனியாக தரப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்தை ஒரு சட்டம், அதாவது பர்சனல் லா, அதாவது ஆள்சார் சட்டம். இந்த சட்டத்துக்கு கீழால முஸ்லிம்களுடைய திருமணம், முஸ்லிம்களுடைய விவாகரத்து, முஸ்லிம்களுடைய மகர், அதே போல முஸ்லிம்கள் பராமரிப்பு, முஸ்லிம்கள் தத்தெடுப்பது, இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பர்சனல் லா ஆள்சார் சட்டங்களுக்கு கீழால வருவது. இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம், எங்களை தலாக் சட்டம், அதே போன்று அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வக்பு சட்டம் போன்ற வக்பு சொத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதற்கு கீழால் வருவது. நான் ஏன் இதை சொல்றேன் என்று அவருக்கு தெரியாமல் இல்ல, இந்த சட்டங்களை தொகுத்தெடுப்பதற்காக 1930 காலப்பகுதியில நமது முன்னோர்கள் பிபி ஜாயா, அதே போல அக்பர் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து இந்த வக்பு சட்டங்களை தொகுப்பதற்காக கஷ்டப்பட்டாங்க, பாடுபட்டாங்க. எங்களோட வக்பு சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை, பல போராட்டங்களை செஞ்சாங்க. அதற்கு பின்னால் 1956 ஏஎம்ஏ அசீஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய அந்த கவலையின் காரணமாக முதல் முதலாக இலங்கையில இந்த வக்பு சட்டம் அமலுக்கு வருகிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அமலுக்கு வந்ததற்கு பின்னால் நிறைய மக்கள் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய சொத்துக்களை, தன்னுடைய வளங்களை மதரசாக்களுக்கு, அனாதை இல்லங்களுக்கு, அதே போன்று மஸ்ஜிதுகளுக்கு, பாடசாலைகளுக்கு தன்னுடைய சொத்துக்களை வக்பு செய்தார்கள், அர்ப்பணம் செய்தார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த வக்பு செய்யப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு இலங்கையில சரியான முறையில் இருக்கிறதா? அண்மையில ஒரு பத்திரிகையில பார்த்து அந்த மஸ்ஜிதின் பேரை சொல்லும் நான் விரும்பல, அந்த மஸ்ஜிதுக்கு சொந்தமான 50 ஏக்கர் இன்னைக்கு 17.5 ஏக்கராக மாறிட்டு, அந்த மஸ்ஜிதுக்கு வக்ஃப் செய்த 50 ஏக்கர் இன்னைக்கு 17 ஏக்கராக மாறிட்டு, மீதமுள்ள காணி எங்க, மீதமுள்ள சொத்து எங்க? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால்தான் வக்ஃப் போர்ட்ல இருக்கக்கூடிய சட்டத்தரணி யாசின் அவங்க பகிரங்கமாக சொல்லுறாங்க, ஒரு மஸ்ஜிதுக்கு சொந்தமான வக்ஃப் சொத்து அநியாயம் செய்யப்படுவது என்று சொன்னா, வக்ஃப் சொத்து சரியான முறையில் பராமரிக்கப்படல் என்று சொன்னா, உங்களுடைய ஒவ்வொரு ஊர் மக்கள் மகள் வாசிகளுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? நீங்க வக்ஃப் போர்டுக்கு வந்து நீங்க முறைப்பாடு செய்யுங்க. இல்லைன்னு சொன்னா முஸ்லிம் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் நீங்க போய் என்ன செய்யுங்க, முறைப்பாடு செய்யுங்க. எங்களோட மஸ்ஜிதுக்கு சொந்தமான வக்ஃப் சொத்துக்கள் அநியாயம் செய்யப்படுவது, எங்களோட மஸ்ஜிதுக்கு சொந்தமான வக்ஃப் பூமிகள் கொள்ளையடிக்கப்படுவது என்று சொல்லி நீங்க முறைப்பாடு செய்யுங்க. ஆனா நாங்க யாரும் தயார் இல்லை. ஏன்? இது எங்களோட சொந்த சொத்து அல்ல, இது எங்களோட சொந்த காணி அல்ல, சொந்த காணி இல்லாத காரணத்தினால், சொந்த பூமி இல்லாத காரணத்தினால், இதை நாங்க எங்களோட மூக்கில் இருக்கக்கூடிய ஈய போல கட்டி விட்டுட்டு நாங்க ஒவ்வொருவரும் உயிரினவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நாம பார்க்கிறோம் சில பள்ளி வாசல்ல ஒவ்வொரு ஜும்மாவுக்கு பின்னாலேயும் வசூல், ஒவ்வொரு ஜும்மாவுக்கு பின்னாலேயும் வசூல், பள்ளி கதை செய்யணும், இதை செய்யணும், சொந்த படத்தை கூட்டி கேட்கிறாங்க. ஆனா பள்ளியில் இருக்கக்கூடிய இமாமுக்கு, மாதிரிக்கு, ஊழியர்களுக்கு சரியான சம்பளம் இல்லை. ஆனா அந்த பள்ளியுடைய வருமானத்தை பார்த்தா சுபஹானல்லாஹ், கேள்விக்குறியாக இருக்குது. அந்த பள்ளி கிடக்கக்கூடிய சொத்துக்களை பார்த்தா ஏன் என்ன காரணம், சரியான முறையில அந்த கடைகளை குத்தனைக்கு கூலி கெடுத்திருப்பவர்கள் கூலி கொடுக்காத காரணம் தான். பள்ளிகளுடைய வேலைகளை செய்வதற்கு கூட போதுமான வருமானம் கிடையாது. அன்பான சகோதரர்களே, கவலையான ஒரு விஷயம் என்னன்னா, சில நிர்வாகிகள் மாஷா அல்லாஹ் நிர்வாக பொறுப்படுத்ததற்கு பின்னால அவங்களுக்கு ஒரு வாகனம் வாங்கலாம், அவங்கள வீட கட்டலாம், அதே போல ஒரு கடையை வாங்கலாம். எதுக்காம சொன்னா, நமது சமூகத்துல சில கருப்பு மக்கள் இருக்கிறாங்க, பள்ளி சொத்தால வாகனம் வாங்கியிருக்கிறாரு, பள்ளி சொத்தால வாகனம் வாங்கியிருக்கிறாரு, பள்ளி சொத்தால அண்ணன் வீடு வாங்கிட்டாரு, அவருக்கிட்ட இந்த வாகனம் இருக்குல்ல, இப்ப பள்ளி கையில கிடைச்சிட்டு தானே, இப்ப பள்ளி சொத்துல கையை வச்சுட்டாருன்னு சொல்லி நமது சமூகத்தில் இருக்கக்கூடிய சில கருப்பு மக்கள் சிவப்பு நிறமான வார்த்தைகளை சொல்லுறாங்க. நான் என்ன சொல்லுறேன் என்றா, ஏனோட மக்கள் அப்படி சொல்றாங்கண்டா, சில பள்ளி வாயில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் செய்யக்கூடிய தவறு. என்ன தவறு, ஒவ்வொரு வருடமும் பள்ளிக்கு வரக்கூடிய அந்த அந்த வருமானத்தை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடத்துடைய கடைசியிலையும் பள்ளிக்கு வரக்கூடிய வருமானம் நோட்டு போட்டு வரணும். பள்ளிக்கு வருமானம் இப்படி வருவது, இப்படி செலவழியுது, இந்த அளவுக்கு மீதமாக இருக்குது. அண்மையில கொழும்புல கோல் ரோட்ல ஒரு பள்ளிக்கு மாதம் 8 லட்சம் வருமானம். ஆனா ஒரு அந்த பள்ளியில இருந்து இமாம் சொல்லுறாரு, நான் 2 வருடம் அந்த பள்ளியில இருந்து அந்த அக்கௌண்ட்ல கூடுதும் குறையதும் இல்லை, அந்த அக்கௌண்ட்ல பணம் கூடுதலும் இல்ல குறையதும் இல்ல, ஆனா மாதம் மாதம் வரக்கூடிய பணம் என்ன நடக்குதுன்னு தெரியா? இத நான் பள்ளி நிர்வாகிகிட்ட போய் கேட்டு அடுத்த நாள் இமாம் கையில பேக் கொடுத்து உண்டு கிடைச்சிட்டாங்க. பள்ளி இமாம் கையில பொய்யான காரணங்கள் தவறான விஷயங்களை சொல்லி இவரை கூட 2 பிரிக்க வந்துட்டாரு என்று சொல்லி அல்லாஹ் பாதுகாக்கணும். நல்ல ஒரு ஆலிம், தக்வா உள்ள ஆலிம், பேணிதல் உள்ள ஆலிம், அந்த ஆலிமை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு வக்ஃப் சொத்துக்கள் சரியான முறையில் பராமரிக்கப்படும் என்று சொன்னா, இறுதியாக 2 சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். துனியா அல் வாத்தின் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையில, பலஸ்தீன் வெளியாகக்கூடிய பத்திரிகையில வந்திருந்த ஒரு ஆர்டிக்கல், நம்ம எல்லோருக்கும் தெரியும் மதீனால நபி அவர்கள் ஹிஜ்ரத் வந்ததற்கு பின்னால அந்த மதீனா வாசிகளுக்கு குடிப்பதற்கு சரியான நீர் கிடையாது, தண்ணீர் வளமை கிடையாது, தண்ணீர் வசதி கிடையாது. அமர் உஸ்மான் அப்பான் ரலி அல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, தன்னுடைய சொந்த பணத்தால பிஹரே மௌனா என்று சொல்லி ஒரு இனத்தை யூதர்கிட்ட இருந்து வாங்கி முஸ்லிம்களுக்காக வக்ஃப் செய்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், மதீனாவுக்கு போனா அதை எல்லோரும் பார்த்துட்டு தான் வருவாங்க. அன்பான சகோதரர்களே, இந்த பிஹரே மௌனா அதில் உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு அவங்க 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் செய்தாங்க. அந்த நிர்வாகிகள் அந்த அந்த பிஹரே மௌனா என்று சொல்லக்கூடிய இனத்தை சரியான முறையில் பராமரித்தாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த பத்திரிகையில எழுதக்கூடிய பத்திரிகை ஆசிரியர் சொல்லுறாரு, அந்த தோட்டத்தை சுத்தி 1550 மரங்கள் இருக்குது, அந்த தோட்டத்தை சுத்தி பெரும் பெரும் கட்டிடங்களை கட்டி அதை கூலிக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் 50 மில்லியன் ரியால் அந்த தோட்டத்தின் மூலமாக வருமானம் வருவது. அந்த வருமானத்தை சுபஹானல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க என்றா, அஸ்மான் இப்னு அஃபான் ரலி அல்லாஹு அவங்களுடைய பேர்ல ஒரு அக்கௌண்ட் திறந்து அந்த ஃபண்ட டிபாசிட் செஞ்சு கொண்டு வராங்க. அதை தூள இருக்கக்கூடிய மக்கள் கஷ்டமான மக்களுக்கு செலவழிக்கிறது மட்டும் அல்ல, ஏனை நாடுகள் மொரோக்கோ நைஜீரியா போன்ற நாடுகளுக்கு இந்த உஸ்மான் இப்னு அஃபானுடைய ஃபண்ட்ல இருந்து செலவழிக்கப்படுவது. சரியான முறையில பராமரிக்கிறாங்க, அதனால உலக வாழ் மக்கள் அதன் மூலமாக பிரயோஜனம் அடைகிறாங்க. அதே போல அன்பான சகோதரிகளே, எல்லா பள்ளியையும் முன்வைத்து இந்த பள்ளியிலே நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நல்ல யாபுரம் வச்சுக்கோங்க, பள்ளிக்காக வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்களின் மூலமாக வரக்கூடிய வருமானம் பள்ளிக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. பள்ளிகளுக்கு வக்ஃப் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்களின் மூலமாக வரக்கூடிய வருமானம் பள்ளிக்கு மட்டும், பள்ளிக்கு ஃபேன் வாங்கி போடுவதற்கும் பள்ளிக்கு லைட் வாங்கி போடுவதற்கும் மட்டும் அந்த சொத்து சொந்தமானது கிடையாது. வக்ஃப் சட்டத்தின்படி 18வது பிரிவு வக்ஃப் ஆக்ட் எடுத்து பாருங்க, பள்ளிக்கு வரக்கூடிய வருமானம், பள்ளிக்கு வரக்கூடிய அந்த வக்ஃப் சொத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை தாராளமாக பள்ளிக்கு செலவழிப்பது போன்று அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஏல மக்களுக்கும் செலவு செய்யலாம், ஏழை மக்களுக்கும் செலவு செய்யலாம், நோயாளிகளுக்கும் செலவு செய்யலாம். ஒருவருக்கு படிப்பதற்கு வசதி இல்லை, அந்த வக்ஃப் சொத்தின் மூலமாக அந்த 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 படிக்கக்கூடிய வாலிபருக்கும் செலவழிக்கலாம். ஒருவருக்கு திருமணம் செய்யணும் வசதி கிடையாது, அந்த வக்ஃப் சொத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தால் அவருக்கும் செலவு செய்யலாம். ஒருவர் ஒரு பெண் விதவையாக இருக்கிறார், அந்த பெண்ணுக்கும் செலவழிக்கலாம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். வக்ஃப் சொத்துக்களின் மூலமாக வரக்கூடிய வருமானம் ஒப்பு சொத்தை வைத்திருக்க கூடியவர்கள் நீதமான முறையில் அல்லாஹை அஞ்சு நடக்கல் என்று சொன்னார். அப்துல் மலிக்குரிய மகனுக்கு நடந்த தெரிந்தான் நம் எல்லோருக்கும் நடக்கும். அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லா ஒப்பாத்தாக போறாம மரணிக்க போறாம ஹிஷாமிபுன் அப்துல் மலிக் சந்திக்க வராம வந்து அமரிபுன் அப்துல் அசீஸ பார்த்து கேட்கிறாங்க, உங்களோட மகன்மாருக்கு நீங்க என்ன கொடுத்திருக்கிறீங்க? எனக்கு 11 மகன், நான் யாருக்கும் என்ன செய்யல, பொது சொத்தை கொடுக்கல, பொது சொத்துக்களை கொடுத்துட்டு மௌத்தாகல, எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் பயத்தையும் கொடுத்துட்டு நான் மௌத்தாகிறேன் என்று சொன்னாங்க. நான் அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் பயத்தையும் கொடுத்து விட்டு மௌத்தாகிறேன் என்று சொன்னாங்க. ஆனா ஹிஷாமி இப்னு மலிக் என்று சொல்லக்கூடியவரே தன்னுடைய 11 மகன்மார் ஒவ்வொருவருக்கும் பல பல பில்லியன் கணக்கான பொறுமதியான கோடிக்கணக்கான சொத்துக்களை கொடுத்துட்டு மௌத்தாகிறாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுறாங்க, சில வேளை இஷாமிபுன் அப்துல் மலிக் கொடுத்த சொத்துக்கள் பொது சொத்துக்களாக வக்ஃப் சொத்துக்களாக இருந்திருக்கலாம். அதனால தான் அல்லாஹ்வின் சோதனை எப்படி வந்துச்சுன்னா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி மகன்மார் பிற்காலத்தில் பெரும் பெரும் தனவந்தர்களாக சாலிஹீன்களாக முத்தகீன்களாக இருந்தாங்க. ஆனா ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்குடைய ஒவ்வொரு மகன்மாரும் அல்லாஹ் நமது பரம்பரையை பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹிஷாம் கூடிய பரம்பரை ஒவ்வொரு பிள்ளைகளும் பள்ளிக்கு முன்னால் இருந்து தன்னுடைய முழு சொத்துக்களை இழந்து பிச்சை கேட்கக்கூடியவர்களாக மாறினாங்க. அன்பான சகோதரர்களே, வாழக்கூடிய காலங்கள்ல நமது பணங்களை நமது செல்வத்தை ஹலாலான முறையில் சம்பாதிக்கக்கூடியவர்களாக, பேணுதலாக சம்பாதிக்கக்கூடியவர்களாக, பொது சொத்துக்கள் பொது உடைமைகளில் பேணுதல் உள்ளவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கிய புரிவானாக. பாவங்களை குற்றங்களை மனுஷரியாகலாம், புது விஷயங்கள் புது சேவைகள் பொது உடைமைகள்ல பேருதலாக நடக்கக்கூடிய மக்களாக நம் எல்லோரையும் ஆக்கிரல் புரிவாயாக. நமது பெற்றோர்கள் உத்தார உறவினருடைய தவறுகளை குற்றங்களை மனுஷரியா அல்லா, நம் எல்லோரையும் கபுள் செஞ்சியா அல்லா, இந்த மகள் அவர் கபுள் செஞ்சியா அல்லா, இந்த ஊருக்கு உன்னுடைய ரஹ்மத்தையும் உன்னுடைய பரக்கத்தை விளக்கிறியா அல்லா, இந்த ஊர் மக்களுடைய வியாபாரத்தை வரக்க செஞ்சியா அல்லா, சந்தோஷமாக யா அல்லா வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தியா அல்லா, இந்த வளாய் முடிவத்துகள் சுற்றுலாக்கள் பிரச்சனைகள் இல்லாம சந்தோஷமாக வாழக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை கொடுத்தியா அல்லா. யார்ல இந்த மஜிமால் ஒன்றாக இருப்பதை போல நாளை அவர்களுடைய பொன்னான சலாமியும் அடையக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் நம்ம எல்லோருடைய குடும்பத்துக்கும் தந்தது புரிவாயாக.